வாழ்க்கையில நம்ம எல்லாமே பொதுவாக விடுகிற ஒரு தவறு என்னன்னு சொன்னா, அதாவது எல்லாருமே ஒருத்தர் தவறாம விடுகிற செய்கின்ற தவறு என்னன்னு சொன்னா, சிந்திச்சு பார்க்காமே எதையாவது பேசியது. உண்மையிலேயே ஒரு திட்டம் போட்டு இப்படித்தான் பேசணும் அப்படின்னு பேசுறது இல்ல, அது என்ன பேசணும்னே தெரியாம சொல்லிடுறது. என்னையும் சேர்த்து நம்ம எல்லாமே விடுகிற ஒரு பெரிய தவறு. நம்ம அத பிறகு உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா தான் நமக்கு இருதயத்துல கொஞ்சம் குற்ற உணர்வு ஏற்படும். ஏன் இப்படி சொல்லிட்டோம், இத கொஞ்சம் நல்லா சொல்லிருக்கலாமே, இல்ல இத சொல்லாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னாலும் அப்படி பிறகு யோசிச்சு பார்த்தா தான் நம்ம மனசுக்கு படும். ரொம்ப வேலைகள்ல நம்ம என்ன சொல்றோம்னு தெரியாமலே சொல்லி அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய விளைவுகளை நம்ம சிந்தித்து பார்க்கறதில்லை. உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும், இவ்வளவு தூரம் போயிருச்சே, இவ்வளவு தூரம் நடந்துருமே அப்படின்னு. ஆனா சொன்ன பிறகு அந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப எடுத்துட முடியாது. வார்த்தைகளுக்கு பொருள் இருக்கு, அதை சொல்லிட்டா அதனால விளைவுகள் இருக்கு. பிறகு வருத்தப்படலாம், சொல்லியிருக்க கூடாது, இப்படி சொல்லிட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படலாம். சரீரத்துல நமக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டா, ஒரு புண்ணம் ஏதோ ஏற்பட்டா, அதுக்கு மருந்து போட்டு கட்டிடலாங்க, குணமாயிரும். எவ்வளவு பெரிய காயத்தையும் கூட சரீரத்துல ஆபரேஷன் வரையும் கூட போய் செஞ்சு அதை நம்ம குணப்படுத்திடலாம். அது அடையாளமே, நடந்ததுக்கான அடையாளமே இல்லாம செஞ்சிடலாம். ஆனா வார்த்தைகள்லாம் ஏற்படுத்துகின்ற காயத்தை நாம மாத்த முடியாது, அதை மாத்த முடியாது, அது ரொம்ப கஷ்டமானது. ஆகவேதான் இந்த ஒரு பொதுவான பிரச்சனை, பெரிய தவற நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நாவின் மூலமாக செய்யப்படுகின்ற ஒரு பெரிய தவறு. இதைத்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் விளக்கி கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற அவர் எழுதின சபை மக்கள் இந்த மாதிரி தவறுகளை செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு மத்தியில இப்படி செய்து கொண்டு வந்த இந்த தவறுகள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கலாம். நானே சொல்றேன், நாமளே சில நேரம் என்ன பேசணும் பேசாம பேசிடுறது. நமக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் வந்தா சில நேரம் அந்த நாம பயன்படுத்தி ரொம்பவும் தவறானதெல்லாம் பேசி அதனால பல விளைவுகள் ஏற்படுறது உண்டு. அப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த மக்கள் இருந்திருக்கலாம். இல்லாட்டி அவர் இவ்வளவு தூரத்துக்கு நாவை பற்றி அதை எப்படி பயன்படுத்தணும்னு இங்க சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் அவர் நாவை குறித்து அதனுடைய எப்படி அடக்கணும், கட்டுப்படுத்தணும், பயன்படுத்தணும்னு இந்த அளவுக்கு இங்க அவர் சொல்லிட்டு வர்றார். புதிய ஏற்பாட்டிலேயே இந்த பகுதியில தான் நான் சொன்ன மாதிரி நாவை குறித்து இவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கிறது, போதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் யாக்கோபு இதை ஆரம்பித்த பொழுது முதல் ரெண்டு வசனங்களிலே போதிக்கிறதுக்கு துடித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அப்படின்னா ஒரு குருட்டுத்தனமா சிந்திச்சு சுயநலத்தில் வேறு காரணத்துக்காகவும் அதுல ஆசைப்படுறதுக்கு துடிக்காதீங்க. ஏன்னு சொன்னா அப்படி போதிக்கிறவர்களுக்கு, அவர் அந்த மாதிரியான காரியங்களை செய்கிறவர்களுக்கு மற்றவர்களை விட ஆக்கிரே தீர்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே போதிக்க போகிறதுன்னு சொன்னா நீங்க அதுக்கு இருக்கின்ற ஆக்கிரே தீர்ப்பை மனசுல வச்சு அதோட சேர்ந்து வருகிற பொறுப்பெல்லாம் சிந்திச்சு யோசிச்சு அதுக்கு பிறகுதான் அந்த பணிக்கே போகணும் அப்படின்னு தான் அவர் அங்க சொல்லுகிறார். ஏன் அது நாவை அதிகமாக பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு பணியாக இருக்குது. சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன்னு சொன்னா அதை நாக்க பயன்படுத்தி தான் சொல்ல போறோம். அதனாலதான் அந்த எச்சரிக்கையை அவர் ஆரம்பத்துல கொடுக்கிறார். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்னும் அநேகமான உதாரணங்களை ஒப்பிட்டு புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணங்களின் மூலமாக நாவை குறித்து அதிகமாக அவர் நமக்கு சொல்லுகிறார். ரெண்டு காரியங்களை முதல்ல நம்ம பார்க்கிறோம். பேச்சை குறித்து, நாவை பயன்படுத்தி பேசுகிற பேச்சை குறித்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏ நம்ம கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு நாம கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. ஏன் அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் முதலாவது சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, ஒரு காட்டு குதிரை மாதிரி காட்டுல வளர்ந்த ஒரு அடக்க முடியாத ஒரு குதிரை, அந்த குதிரையை உதாரணத்துக்கு எடுத்து அந்த விதத்துல நாவு இருப்பதாக அவர் நமக்கு சொல்லுகிறார். நாவு வந்து கட்டுப்படுத்த முடியாத அடக்க முடியாத அளவுக்கு துடித்துக் கொண்டிருக்கிற வனாந்தரத்திலிருந்து வருகின்ற காட்டிலிருந்து வருகின்ற ஒரு குதிரையை போல பலம் வாய்ந்ததாக நம்முடைய நாக்கு இருப்பதாக சொல்லுகிறார். இன்னொரு உதாரணத்தை அவர் கொடுக்கிறார், கடல்ல போய்கொண்டிருக்கிற ஒரு கப்பல் அதுவும் பெரும் காற்றினாலே தாக்குதலுக்கு உள்ளாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கப்பல், அந்த கப்பலை உதாரணமாக காட்டி அப்படி இருந்த பொழுதும் அந்த கப்பலை ஒரு சின்ன சுக்கான் வந்து அது சரியான வழியில் கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த விதமாக அந்த கப்பலை அந்த கடும் காற்றுக்கு காற்று வந்து தாக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நாக்கை மறுபடியுமாக அதனுடைய பலத்தை குறித்து நமக்கு இந்த ரெண்டு உதாரணங்களின் மூலமாக விளக்கி இருக்கிறார்னு பார்க்கிறோம். காட்டில் இருக்கிற குதிரை அடக்க வேண்டிய ஒரு குதிரை, அது எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது சிந்தித்து பாருங்க. உங்களுடைய நாக்குக்கு அத்தனை வல்லமை இருக்கு. பெரும் காற்று வீசுகிறது, அது கப்பலை அங்கும் இங்கும் திசை திருப்புகிற விதத்திலே அந்த கப்பலையே மூழ்கடித்து விடுகிற ஒரு நிலைமையில அந்த காற்று அழிக்கிறது, அந்த கப்பல் அதுக்கு எதிர்த்து நிக்கணும். அத்தகைய பலத்தை கொண்டிருக்கிறது மனிதனுடைய நாக்கு என்று சொன்னதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நேரத்தில் அதே மூன்றாவது அதிகாரத்தில் 7-12 வசனங்களை நாம பார்க்க போறோம். 7-12 அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்று கண்ணீரில் இருந்து திட்டிப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று திட்டிப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்று யாக்கோபு நமக்கு சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். இந்த இப்பொழுது நான் வாசித்த இந்த வசனங்களை குறித்து நாம சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்பவும் அவசியமானது. 7 வசனத்திலே சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. அத வந்து எப்படி அது நிறைவேறியது என்பதை ஆதியாகமம் 1 28 வசனத்துல நம்ம பார்க்கலாம். எப்படி நிறைவேறப்பட்டது அங்க பார்க்கணும்னு சொன்னா, நம்ம ஆதியில ஆண்டவர் படைத்த ஆதாம் ஏவாளை பார்த்து அவர் என்ன செய்தார், அவளை ஆசீர்வதித்து அவர்கள் இடத்துல என்ன சொன்னார், படைப்ப உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க என்ன செய்யணும், இந்த நிலத்தை பண்படுத்தி இதையெல்லாம் உங்களுடைய கட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். ஆகாயத்து பறவைகள், நீரில் வாழ்த்துகிற ஜந்துக்கள், இது எல்லாவற்றையும் கூட உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற உயிரோட உள்ள அத்தனை பிராணிகளையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். இவையெல்லாம் உன்னுடைய கட்டுக்குள் நீ கொண்டு வந்து ஆண்டுக்குள் உனக்காக பயன்படுத்திக் கொள் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். ஆரம்பத்தில் படைப்புல மனுஷனுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பாத்தீங்களா. மனுஷனால பாவம் இல்லாத நிலையில இருந்த பொழுது ஆதாம் ஏவாளால் செய்யக்கூடிய செய்ய முடிந்த ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. அது ஆண்டவரே அதை கொடுத்திருக்கிறார். ஆகவே யாக்கோபுடைய வார்த்தைகள் இங்க ஏழாவது வசனத்துல எதை நமக்கு சொல்லுகிறது? மனுஷனுக்கு வந்து உலகத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஆளுகின்ற ஒரு வசதியை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆனா அதை சொன்ன பிறகு யாக்கோபு என்ன சொல்லுகிறார் எட்டாவது வசனத்துல? ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இங்க பாக்குறது, மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம். நாமே அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது, கூடாதுன்னு சொன்னா முடியாது. No man can change the tongue. நாமே அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது அப்படின்னு ஒரு பெரிய போடா போட்டுட்டு அவர் தொடர்ந்து சொல்றார். ஏன்? அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. மனுஷனால அடக்க முடியாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. நிச்சயமா இந்த அளவுக்கு நீங்க உங்க நாங்க பத்தி யோசிச்சே பாத்துருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு சொல்ற நேரம் நீங்க நினைக்க கூடாது யாரு நாக்கையோ பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது இப்ப சொல்லிருக்கோம், வேற யாரு நாக்கை பத்தியும் பேசல, என் நாக்கை பத்தி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய நாக்கை பத்தியும் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம நாக்க பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து நினைச்சீங்க, நமக்குள்ள இருக்கிற இப்ப நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய நாக்கு உங்களுடைய நாக்கு இது எல்லாத்த பத்தியும் தான் ஆண்டவர் இங்க சொல்லிட்டு இருக்கிறார் யாக்கோபு மூலமா. அது நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது ஒன்பதாவது வசனத்துல சொல்றாரு, அந்த நாக்கை பயன்படுத்தி, இந்த நாக்கை பயன்படுத்தி என்ன செய்கிறோம்? நம் பிதாவாக தேவனை துதிக்கிறோம் பண்ணலையா, ஜெபம் பண்ணோம், ஆண்டவரை பாராட்டி அவளை துதித்து பாட்டுக்கள் எல்லாம் பாடணும் செஞ்சிருக்கிறோமே, நேரத்துக்கு முந்தைய செஞ்சிருக்கிறோம், அதையெல்லாம் செய்கிறோம். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனால என்னையும் செய்கிறோம், சபிக்கிறோம். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு போய் வெளியில போயிட்டு யாராவது நம்ம குடிக்காம ஒருத்தன் அப்படி அந்த பக்கம் போனா நம்ம பார்வை மாறிடுது, நம்ம உள்ள மாறிடுது. அவனே ஏதாவது பேசிட்டா நம்ம நாக்கு இவ்வளவு நேரம் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு ஒரு பெரிய போடா போட்டுருதா இல்லையா? சமீபத்தில் வெளிநாட்டில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், சொல்லக்கூடாது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுனால கவனமா இருக்கும், நம்ம நாக்கு கவனமா இருக்கும். நான் உதாரணம் பயன்படும் ஒரு பேர் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆராதனை அருமையா நடந்தது, ஆராதனையில பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வர்றேன். வெளியில வந்து இப்படி ஹாலுக்கு வந்துகிட்டு இருக்க நேரம் அங்க என்னமோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி நடக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை போட்டு வாடிட்டு இருக்கிறாங்க நாவால், மத்த அம்மாவுக்கு கண்ணீர் கொட்டுது. இவ்வளவு ஆராதனை நடந்த அந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்ட பிறகு நடக்கிற அநியாயம். யாக்கோபு தெரியாமையா சொல்லியிருக்கிறார்களோ, நம்ம பண்றது தெரியாமையா சொல்லியிருக்கிறார். அதான் சொல்றார், நாம் தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதே நாக்கினாலே சபிக்கிறோம். அதே நாக்கினாலே சபிக்கிறோம். இப்ப இவர் சொல்லிக்கிட்டு போற விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எட்டாவது வசனம் ரொம்ப அவசியம். அந்த எட்டாவது வசனத்துல தான் மையப்படுத்தி இன்னைக்கு நான் பேச போறேன், வளர்க்க போகிறேன் உங்களுக்கு. எப்பவுமே ஒரு பகுதியை எடுத்து பார்க்கற நேரம் இந்த மாதிரி ஒரு லாஜிக்கலா தத்துவ ரீதியா அவர் விளக்கப்படுத்தி கொண்டு போகிற பொழுது அதுல சில முக்கியமான வசனங்கள் இருக்கும், நமக்கு லைட் அடிச்ச மாதிரி எல்லாத்தையும் விளக்கப்படுத்துறது. ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது. அதுக்கு இந்த எட்டாவது வசனம் ரொம்ப உதவியா இருக்கு. என்ன அதுல சொல்ற, எந்த ஒரு மனுஷனாலும், காரணம் ஒருத்தரையுமே விட்டு வைக்கல, இந்த உலகத்துல எந்த பகுதியில எங்க வாழ்ந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவன் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷனாலும் நாவை அடக்க முடியாது. யாக்கோபு சொல்ற அடக்க முடியாது. இந்த வசனத்தை வழங்கிக் கொள்வதற்காக நான் ரெண்டு காரியங்களை மூலமாக இந்த விளக்கப்படுத்த போகிறேன். அந்த ரெண்டும் வந்து கேள்வியா இருக்க போகுது. ஏன்னா முதலாவது கேள்வி, இப்படி யாக்கோபு இப்படி சொல்லுவதற்கு எட்டாவது வசனத்துல என்ன காரணம், என்ன காரணம், ஏன் இப்படி சொல்லி இருக்கிறாரு? நான் இந்த மாதிரி ஒரு பெரிய போடா போட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னதான் செய்யறது, என் நாக்க வச்சுக்கிட்டு எந்த ஒரு மனுஷனாலையுமே நாக்கை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னா இப்பதான் சொன்னீங்களே, ஆண்டவரை துதிக்கிறேன், மனுஷனை சபிக்கிறேன், நானே செஞ்சிருக்கிறேன், சரிதான் இல்லையா? செஞ்சிருக்கிறோமா இல்லையா? இப்ப என்ன செய்யறது? அதே நேரம் நேற்று கூட சொல்லிட்டீங்க, யாக்கோபுத்துல சொல்லி இருக்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு பக்தி விருத்தி இருக்குன்னா அவன் நாவை பயன்படுத்துற விதத்துல தான் அதை பார்க்கலாம்னு சொன்னா, நமக்கு பக்தி விருத்தி இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறியா வந்துருதா இல்லையா? என்னதான் செய்யறது? ஏன் இப்படி யாக்கோபு சொல்லுகிறார்? அப்படி பார்த்துட்டு இந்த நாக்க நம்ம எப்படி கட்டுப்படுத்துவது, ரெண்டு காரியத்தை நான் பார்க்க போறோம் சரிங்களா? சரி, முதலாவது எதை பார்க்கணும்? யாக்கோபு இப்படி சொன்னதற்கு என்ன காரணம்? எந்த ஒரு மனுஷனாலையும் நாக்கை அடக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, கூடாது என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த இதுல வந்து ஏதாவது வசனத்துல சொல்லியிருக்கு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆங்கிலத்தில் சொல்ல போனா நோ மேன் கேன் டேம் தி டங், முடியாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா? முடியாது, முடியாது, நமக்கு தெரியும் முடியாதுன்னு. அதுக்கும் பல பொருள் இருக்கு. எந்த சந்தர்ப்பத்தில் எந்த தோணியில அந்த முடியாதுங்கிறத சொல்றோங்கிறது இருக்கு. முடியா இருப்பான், பொருளே மாறி போச்சா இல்லையா? அது வித்தியாசம். எங்க சொல்றாரு? நாக்கை அடக்க முடியாது, இம்பாசிபிள் டு கண்ட்ரோல் த டங், ஆங்கிலம் அடக்க முடியாது. இந்த வார்த்தை எதை காட்டுகிறது? இந்த முடியாதுங்கிற வார்த்தையில நீங்க சில நேரம் சிந்திச்சு பார்க்காம இருந்திருக்கலாம், ரொம்ப இறையல் இருக்குது இங்க வேதத்துல. ஏன்னா வேதம் படிக்கிறேன், சத்தியத்தை படிக்கும். இது நியூஸ் பேப்பர்ல தினத்தந்தி இல்லை. ஆண்டவர் வந்து பரிசுத்தாவின் மூலமாக இதை எழுத கொடுத்திருக்கிறதுனால இதுல ரொம்ப சத்தியங்கள் அடங்கி இருக்கு. அதனாலதான் நமக்கு ஆராய்ஞ்சு படிச்சா தவிர அதை புரிஞ்சுக்க முடியாது. எல்லாமே புரிஞ்சுக்கலாம், ஆனா கஷ்டப்படுத்து ஆராய்ஞ்சு படிக்கணும். அமெரிக்கான வந்து இப்படியே மேலோட்டமா வாட்ச்ஷீட் போட்டோம்னா அதுல நமக்கு ஒரு வீதம் கூட கிடைக்கிற கஷ்டம் தான். முடியாதுதான் என்ன பெரிய சத்தியமே இங்க ஒழுங்கு. இந்த முடியாதுங்கிறது எதை சொல்லுகிறதுனா, நம்ம நம்முடைய இயலாமையை காட்டுகிறது, மனிதனுடைய இயலாமை, இனபிலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். நம்முடைய இயலாமை, நம்முடைய முடியாத தன்மை, அந்த தன்மையில தான் நாங்க பிறந்திருக்கிறோம், நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம இருக்கிறனால முடியாத ஒரு தன்மையை இது நமக்கு காட்டுகிறது. அது வேதம் சொல்லுகின்ற ஒரு காரியம், அதை நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால தான் யாக்கோபு சொல்லுகிறார் எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது. பாத்தீங்களா, யாக்கோபு சொல்லல மனுஷன்ல இருக்கிற சரீரத்தில் இருக்கிற ஒரு பலவீனத்தினால இது முடியாதுன்னு அவர் சொல்லல. ஏன் மனுஷனால முடியாது நாவை அடக்கிறது? ஏன்னா அவனுக்கு சரீர பலம் இல்லையா? சாம்சன் மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க நம்ம மத்தியில, பாடி பில்டிங் எல்லாம் செஞ்சு என்னென்னமோ மனுஷன் செஞ்சிருந்தானே, ஏன் இப்படி சொல்ல முடியும், ஏன் இப்படி முடியாதுன்னு சொல்லுகிறார் அப்படின்னு கேட்கணும். ஏற்கனவே சொன்னது போல ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள்னால அதை நம்ம ஆவியானவரோட அவரை குறைப்படுத்த முடியாது. அவர் சரியா தான் சொல்லியிருக்கிறார். புரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. உலகத்துல பாத்தீங்கன்னா மனுஷன் இன்னைக்கு வந்து மனுஷனுடைய இயலாமையை பத்தி பேசுறத அவன் தவிர்த்து கொள்ளுகிறான். உங்க நாடு எப்படியோ தெரியாது, எங்க நாட்டில தான் பார்த்துன்னா அது வந்து அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல்ல என்னன்னு சொன்னா முடியாது முடியாது, நீ பேசக்கூடாது, நீ ஒரு நாள் உருப்பிடாமே போயிடுவ, முடியும் உன்னால் முடியும் அப்படின்னு தான் நீ பேசு. அதுக்கு பேர் பாசிட்டிவ் திங்கிங் வந்துருச்சு. அது வந்து முடியாது முடியாதுன்னு சொல்றதே சரியான வார்த்தை இல்லை அப்படின்னு செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும். உன்னை பத்தி உனக்கு பெரிய தன்னம்பிக்கை இருக்கும். நோஞ்சா மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொன்னா சரியா வந்துருமா? உன்ன பத்தி உனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும். கண்ணாடி முன்னுக்கு போய் நின்னுச்சுன்னா இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிருமே, எப்படி இருக்க முடியும்? ஆனா மனுஷன் சொல்றாங்க உன்ன பத்தி உனக்கு பெருசா நினைக்க, அதுதான் இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்கு. எங்க பார்த்தாலும் உலகத்துல ஒரு விதத்துல பார்த்தா மனுஷனுக்கு நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மனுஷனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கடந்த 50 வருஷ காலத்துல ஏற்படுத்திருக்கின்ற வளர்ச்சி இந்த உலகத்துல பல நூற்றாண்டுகளா கூட ஏற்படல. அதுக்கு முந்தி 50 வருஷமும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எங்கேயோ போயிட்டோம். குறைஞ்ச 50 வருஷம் அரை நூற்றாண்டுல. அதனாலதான் பயமா இருக்கு உலகம் எங்க போயிட போதும் நினைச்சு பாருங்க. நானே உதாரணத்துக்கு சொல்ல போனா இங்க வர்றதுக்கு முந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே வாரத்துல நம்ம திருமண தூபம் பத்திரிகையை முடிச்சுட்டேன், முடிச்சு பிரிண்டிங் போயிருச்சு. கர்த்தருடைய உதவியா என்ன டைப்ரைட்டர் முன்னுக்கு உட்கார்ந்து இங்கிலீஷ் கீபோர்ட வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் உள்ளுக்கு ஒரு தமிழ் ப்ரோக்ராம் கண்ணுக்கு தெரியாம பின்னுக்கு அதை சுவிச் ஆன் பண்ணி ஆனா ஆவன் நானே என்ன 20-47 எழுத்துக்கு 1-2 வச்சிருக்கிறோம் நம்ம மொழியில எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறது நிறைய இருக்கா இல்லையா மூளையே குழம்பி போயிருக்கு. இந்த 747 எழுத்தையும் கொஞ்சம் வார்த்தைகள் இங்கிலீஷ் வார்த்தைகளுக்குள்ள சில நேரம் ஒண்ணு 3 வார்த்தை அடிக்கிறதுக்கு ஒரு காம்பினேஷன் தெரியும். அப்படியெல்லாம் ரொம்ப வேகமா அதுலயே அடிச்சு அப்படியே கம்ப்யூட்டர்ல ஒரு பேப்பரையும் வெளியே எடுக்காம அந்த 52 பக்கங்களையும் அதுலயே அடிச்சு அதுக்கு கவர் படம் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு பேப்பரையே வெளியே எடுக்காம பேனா இல்ல இங்கு இல்ல பேப்பர் இல்ல ஒன்னும் இல்ல அதுக்கு முன்னுக்கு உட்கார்ந்து இங்கிலீஷ் கீபோர்ட பயன்படுத்தி தமிழ்ல அடிச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதை பிரிண்டருக்கு அனுப்ப வேண்டிய முறையில அதை தயார் பண்ணி இமெயில போட்டு ஒரு தட்டு தட்டின உடனே அங்க போட்டு பக்கம் நின்றுதான் முன்னு அவன் தொடர்ந்து பார்த்து அதை அவன் அப்படியே எடுத்து பேப்பரையே எடுக்காம அதை அப்படியே எடுத்து பிரிண்டிங் மெஷினுக்கு போட்டுறான். அதை அந்த பிரிண்டிங் மெஷின் அது மூளையை பயன்படுத்தி என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு படப்படப்படன்னு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரைய வந்து சேரும். எல்லாம் அடிச்சு அதை மடிச்சு அதுக்கு பின்னியும் குத்தி புஸ்தகமா வெளியே வந்து நிக்கிறியா? ஜான் காவின் மார்ட்டின் லூத்தர்லாம் இருந்த அந்த காலத்துல என்ன செஞ்சிருப்பான்? கோழி இறகு இருக்கு இல்லையா, சரி பாத்துறீங்களா, அந்த மாதிரி இருக்குமே அந்த நுனிய வச்சுக்கிட்டு இங்க் பாட்டில போட்டு எடுத்து பேப்பர்ல வச்சு எழுதணும். ஆனா அப்புறம் ஈராயிரத்துல இங்க் இருக்காது, அப்புறம் அதை தூக்கி மறுபடியும் குத்தி எடுத்து துணி ஒண்ணு இங்க வச்சுக்கணும். ஏன்னா இங்க கூட வச்சிருந்தா கொட்டிருப்பேன். அப்ப அருள கணக்கா தொடச்சுட்டு அதுல உட்காந்து எங்க அப்படியெல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன் இங்க வர முடியுமா? நீங்க பாத்துருப்பீங்களா? முடியாது. அதுக்கு 2 மாசம் வேணும் முடிக்கிறது. இன்னைக்கு என்ன செஞ்சிடறோம்? வளர்ச்சியை பாருங்க எப்படி இருக்கு, பயங்கர வளர்ச்சியா இல்லையா? வேற ஏறி உட்காந்துட்டா பந்து சேர்ந்துடுறோம், நினைச்சு பாக்குறது இல்ல, ரொம்ப வேகமா போயிருக்கு. என்னென்னமோ மனுஷன் செஞ்சிடணும். அப்ப எப்ப உலகத்து மனுஷன் யோசிப்பான், இது என்ன இது போயிட்டு முடியாது முடியாது, இவ்வளவு தூரம் செஞ்சு வச்சிருக்கணுமே, என்னென்னமோ செஞ்சிடறோம், மாத்திட்டு போயிடுறோம், அது பாட்டு முன்னேறிக்கிட்டே இருக்குது. நீங்க பாட்டுக்கு முடியாது முடியாதுன்னு சொன்னா மனுஷனால முடியாதா? ஏன் முடியாது? இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கிற எங்களுக்கு எங்க வாயிலுக்கு இருக்கிற ஒரு சின்ன நாக கட்டுப்படுத்துறதா பெரிய காரியமா இருக்க போயிருது? கேட்கலாமா? இல்ல அப்படிதான் அவன் யோசிப்பான். அது மேல தப்பு இல்ல, அவன் என்னமோ நினைச்சுக்கிட்டு யோசிக்கணும். இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்க எனக்கு இந்த நாக்க கட்டுப்படுத்த முடியாது, ஊசி போட்டு தச்சுட்டேன்னா அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் முடியாது? அவன் நினைப்பு வேற. அத வேதம் சொல்றது உண்மை, வேதம் சொல்றது முடியாதுன்னு சொன்னா முடியாதுதான். அது தெரிஞ்சுக்கணும். மனிதனுடைய இயலாம கார் ஓட்டுறதுலயோ பிளேன் ஓட்டுறதுலயோ இப்படி நம்ம சொன்ன கம்ப்யூட்டர் எல்லாம் பத்தி அது சொல்ல, மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற குறைபாட்டுனால அவனுக்கு சொல்லல, அவனுக்கு ஏதோ அறிவு இல்ல, இன்டெலிஜென்ஸ் இல்ல, அதனாலதான் அவனால முடியாதுங்கிறதெல்லாம் வேதம் நினைச்சு பார்க்கல. வேதம் என்ன சொல்லுதுன்னா உனக்கு ஆத்மீக ரீதியில உனக்கு ஒரு பாதிப்பு இருக்கு, ஆத்மீக ரீதியில உனக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. ஆரம்பத்தில் ஆண்டவர் படைத்த நிலையில இன்னைக்கு நீ இல்ல, அதனாலதான் உன்னால நாவை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கறத தான் இந்த முடியாதுங்கிற வார்த்தை நினைவுபடுத்துகிறது. அப்படி என்ன அது இந்த விசுவாச அறிக்கைன்னு சொல்லி நம்முடைய பெரியவர்கள் 16-ஆம் நூற்றாண்டு காலத்துல நம்ம பேப்டிஸ்ட் பெரியவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அருமைய சத்தியங்களை தொகுத்து எழுதி இருக்கிறாங்க நம்ம பயன்படுறதுக்காக தான். அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு இல்ல, அதனால அவங்க பின்னுக்கு இருக்கிற நம்மளையும் யோசிச்சு நம்ம நல்லா இருக்கணும், போலி போதனை போய் மாடிக்க கூடாது, ஒழுங்கா சத்தியத்தை பின்பற்றி நடக்கணும்னு நம்ம மேல ஒரு கருணை காட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு சத்தியத்தை எல்லாம் தொகுத்து சின்ன புஸ்தகமா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அதுல இதை பத்தி சொல்லுது 4வது அதிகாரத்துல படைப்பு, ஆண்டவருடைய படைப்பை பத்தி சுருக்கமா சொல்லுது. அதுல என்ன சொல்லிருக்கிறேன்னு சொல்றேன், நீங்க கேட்டுக்க கேட்டுங்க. கடவுள் அதாவது ஆண்டவர் கர்த்தர் மற்ற எல்லா படைப்புயிர்களையும் படைத்த பிறகு அறிவுள்ளதும் அழியாததுமான ஆத்மாக்களுக்கு ஆணும் பெண்ணுமாக மனித இனத்தை அவருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை கொடுத்து படைத்தார். நம்ம அதுக்காக தான் படைச்சிருக்கிறார். அவர்கள் அதாவது நாம மனிதர்கள் கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். அறிவையும் நேர்மையையும் மெய்யான பரிசுத்தத்தையும் கொண்டு தங்களுடைய இதயத்தில் எழுதப்பட்டிருக்கும் கடவுளுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும் வல்லமையுடையவர்களா இருந்தார்கள். அப்படிதான் படைச்சார் ஆண்டவர். அதேவேளை மாறுகின்ற தன்மையுடைய தங்களுடைய சுய சித்தத்தின் முழு சுதந்திரத்தோடு பாவம் செய்யக்கூடிய சாத்தியத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். ஆதாமும் ஏவாலும் அப்படித்தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய வல்லமை இருந்த பொழுதும் கூட பாவம் செய்யக்கூடிய ஒரு சாத்தியமும் இருந்தது. அத்தோடு சொல்லுகிறது இங்க தொடர்ந்து என்னன்னு சொன்னா, இந்த கட்டளையை கடைபிடித்தவரை, அதாவது கர்த்தர்களுக்கு கொடுத்த கட்டளையை கடைபிடித்தவரை, அவர்கள் கடவுளோடு ஆனந்தமாக ஐக்கியத்தை அனுபவித்ததுடன் எல்லா படைப்புகள் மீதும் தன்னாதிக்கத்தை கொண்டிருந்தார்கள். அதாவது சுருக்கமா சொல்ல போனா, அவருடைய கட்டளையை மீறாதவரையும் அவன் என்னைக்கு நல்லா இருந்திருக்கலாம், ஆனால் அது தொடர்ந்து நடக்கவில்லை, தொடர்ந்து நிலைத்திருக்கவில்லை. ஏ ஆதியாகம 3வது அதிகாரம் நமக்கு பதில் சொல்லுது. 6வது வசனத்துல ஏவா மனுஷி அந்த மரத்தில் இருந்த பழத்தை பார்த்தா அது அவருடைய கண்ணுக்கு நல்லதாக தென்பட்டது. அதுக்கு பிறகுதான் நம்ம கதையை சுருக்கமா சொல்லிடலாமே. அவ எடுத்தா சாப்பிட்டா, புருஷனுக்கு கொடுத்தா, மறுபேச்சே பேசாம வாங்கி சாப்பிட்டான். ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, தாங்க ஆண்டவர் படித்த நிலையிலிருந்து விலகி விட்டார்கள், பாவம் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளையை நிராகரித்து நடந்தார்கள். ஆகவே என்ன நடந்தது, பாவம் சம்பவித்தது. பாத்தீங்களா, பாருங்க இதே விசுவாசாரிக்கு அதை பத்தி என்ன சொல்லுது, மனிதனை நேர்மையானவனாகவும் பூரணமானவனாகவும் கர்த்தர் படைத்து தனக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே நல்வாழ்வு என்றும், மீறினால் மரணம் நிச்சயம் என்று போதிக்கும் நீதி சட்டத்தை அவனுக்கு தந்த பொழுதும் அந்த நிலைமையில் அவன் அதிக நாட்கள் வாழவில்லை. பார்த்தோன்னா ஏன், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் சாத்தான் பாம்பின் சூழ்சித்திரத்தின் மூலம் ஏவாளை தன்மயப்படுத்தி அவள் மூலம் ஆதாமையும் தன் வழியில் செல்ல தூண்டினான். ஆதாமோ எவ்வித புற தூண்டுதலும் இல்லாம, வேற யாரும் பின்னுக்கு இருந்து அவனை புஷ் பண்ணாம, தன்னிச்சையாக விளக்கி வைக்கப்பட்ட கனியை புசித்ததன் மூலமாக படைப்பின் சட்டத்தையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையையும் மீறி நடந்தான். கடவுள் அதாவது கர்த்தர் விவேகமும் பரிசுத்தமும் உடைய தனது திட்டத்தினாலே இந்த செயலை தன்னுடைய சுய மகிமைக்கென்றே அனுமதிக்க திருவுளம் கொண்டார். ஏவாளும் ஆதாமோடும் சேர்ந்து சுய இச்சையாகத்தான் செஞ்சிருக்கிறோம். யாரும் நம்மளை வற்புறுத்தாம தான் நாமளே செஞ்சிருக்கிறோம். ஆதாம அப்படிதான் செஞ்சான், ஆனா கர்த்தர் அதை அனுமதித்தார் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, நமது முதல் பெற்றோர் யாரு, ஆதாமும் ஏவாளும் இந்த பாவத்தின் மூலம் தங்களுடைய நேர்மையையும் கடவுளோடு இருந்த ஐக்கியத்தையும் இழந்த போதும் நாமும் அவர்களோடு இருந்தோம், அவர்களோடு இருந்தோம், அந்த பாவத்தை செய்தோம். அதாவது அவர்கள் செய்த பாவம் நம்மையும் உள்ளடக்கியதால் ஒரு இனமாக நாமும் அவர்களோடு என்ன செய்தோம், பாவத்தில் வீழ்ந்தோம். ஆகவே இதன் மூலம் மரணம் எல்லோருக்கும் சம்பவித்தது. எல்லோரும் பாவத்திலே மரித்து தங்களுடைய ஆவி சரீரம் ஆகியவற்றின் அனைத்து பகுதிகளிலும் முழுமையாக கரை பிடிந்து காணப்படுகிறோம். பாத்தீங்களா, நம்ம எல்லா பாவத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் யாக்கோபு சொல்லுகிறார், எந்த ஒரு மனுஷனாலும் நாவை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி, நாம பாவத்திலே இருப்பதனால், சரீர பலவீனத்தினால் அல்ல, இன்டெலிஜென்ஸ் இல்லாம இருக்கிறதுனால அல்ல, எந்த விதமான அறிவு மனுஷனுக்கு இருந்த பொழுதும் சரீர பலம் இருந்த பொழுதும் அவன் ஆத்மீக ரீதியிலே பாவம் செய்து தன்னுடைய நிலையிலே இருந்த நிலையில் இருந்து இறங்கி நிற்பதனாலே அவனுக்கு நாவை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது என்பதைத்தான் வேதம் நமக்கு ரொம்பவும் தெளிவா சொல்லிடு. இப்ப இத வந்து வேதத்துல பல பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5வது அதிகாரத்துல வாசிக்கிறேன் கேளுங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் விளக்கமா சொன்னத வேதம் பல பகுதியில சொல்லுது. எதை, மனிதனுடைய இயலாமையை, அவனுடைய ஆத்மீக குறைபாட்டை, பாவத்தில் இருப்பதனால கர்த்தருக்கு பிரியமானதை அவனுக்கு செய்ய முடியாத நிலையை ரோமர் 5:12 வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினாலே மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. யாராவது தப்பி இருக்கிறோமா? அதுல இருந்து ஒருத்தர் தப்புல பிறந்தவங்க, பிறந்து இறந்து போனவங்க, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, இனி பிறக்க போறவங்க, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்க எல்லாமே பாவத்துல தான் பிறந்திருக்கிறோம். அத்தனை பேரும் அந்த இயலாத நிலைமையில ஆத்மீக குறைபாட்டோடு வாழ்ந்து வருகிறோம். அது மட்டும் இல்லாம தீத்துவ எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல 1:15 இப்படி சொல்லப்படுகிறது, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றுமே சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அசுத்தமா இருக்கிறதா என்ன? பாவத்துல கரைபடிந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒண்ணுமே சுத்தமா இருக்காங்க. ஆட புத்தியும் மனசாட்சியும் கூட அசுத்தமாகத்தான் இருக்கும். அதே பத்தி தான் பழைய ஏற்பாட்டுல நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னா எரேமியா 17 இதுல என்ன பாக்குறோம்? எரேமியா 17:9 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே, மத்த எல்லாத்தையும் பார்க்கலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவர் யார் அப்படின்னு கேக்குறான். நம்ம இருதயத்திலே போக்க பாருங்க, நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில ஆத்மீக குறைபாட்டோடு ஆத்மீக பலவீனத்தோடு பாவத்துல மறுத்திருக்கிறோம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து ரோமர் 3:10 இன்னொன்னு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? There is no one righteous, அதாவது இந்த உலகத்துல ஒருதனுமே கூட நீதிமான் அல்ல. 3:10 பார்த்தோம்னு சொன்னா அந்தப்படி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஏன் அவன் கட்டுப்படுத்த முடியாது? நம்மள ஒருதருமே நீதிமான் இல்லையே, ஏன் அவ கட்ட முடியும்? நாம கட்டுப்படுத்த முடியாது. பாவம் செய்யாதவன் ஒருவனுமே இல்லையே, பூர்ணமானவன் ஒருவனுமே இல்லையே. நம்முடைய இயலாமை ஆத்மீக குறைபாட்டை உணரணும். நம்ம வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, வேதம் அதைத்தான் சொல்லுகிறேன். இந்த உலகத்துல ஆண்டவரை தெரியாம இருக்கிற மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரா தேவனா இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா, புரட்சியாதி தெய்வங்களை வணந்து உங்களையே மட்டும் நம்பி கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காம வாழ்ந்து வருகிற மனிதனா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஆத்மீக குறைபாடு பெருசா இருக்கு. கர்த்தருடைய வாழ்க்கையில இல்ல தம்பி, அந்த குறைபாட்டினால நீ உன் நாக்க ஒழுங்கா நடத்திக்க முடியாது. உன்னுடைய நாவினால நீ தொடர்ந்து பாவத்தை தான் செய்வாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மேலும் மகிமை குறைபாட்டை உன்னுடைய வாழ்க்கையில நீ தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பாய். அது ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கும் தான் சொல்றேன். கர்த்தர் உங்க இதயத்துல இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த உலகத்துல ஒழுங்கா இருக்க முடியும். எந்த படிப்பும் அந்த உலகத்துல உங்களை கரை சேர்க்க முடியாது. எந்த பணம் அது எவ்வளவு தூரம் வச்சிருந்தாலும் இந்த உலகத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு சொன்னா அவருக்கு உங்க இருதயத்துல இடம் இருக்கணும். அது இல்லாம நீங்க இங்க சரியா வாழ்ந்துட முடியாது. ஆனா அதே நேரம் தேவனை அறிந்து கொண்ட மக்கள், தேவனை அறிந்து கொண்டிருக்கிற மக்கள், இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக அறிந்திருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைச்சது. என்னது? இந்த இயலாமல் இருந்த குறைபாட்டை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் நீக்கி இருக்கிறார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், பாவத்தை வெற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நம்ம சுத்தி பாவம் இருந்த பொழுதும் எஞ்சி இருக்கும் பாவம் நம்மில் இருந்த பொழுதும் இதையெல்லாம் போராடி வெற்றி கொள்ளுகிற ஒரு வல்லமையை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு கிடைச்சது அனுதினமும் ஆவியானவருடைய உதவியை பெற்று இது பாவம் என்று எண்ணி தெரிந்து அந்த பாவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விளக்கி வைக்கக்கூடிய ஒரு வசதியை அவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவனால மட்டும்தாங்க நாவை கட்டுப்படுத்த முடியும். கிறிஸ்தவனால மட்டும்தான் நாவை கட்டுப்படுத்த முடியும், வேற யாராவது முடியாது. ஏன்னு சொன்னா அவன் இயேசு கிறிஸ்துவின் தேவனாக இருந்திருப்பதனால. ஆனாலும் கூட அவன் அதுக்காக பொறுப்புணர்ச்சியோட செயல்பட வேண்டியது. ரொம்ப நேரம் நான் கிறிஸ்தவன், அதனால என் நாவு ஒழுங்கா இருக்கும்னு நினைக்காது. நான் கிறிஸ்தவன் வந்ததுனால இன்னையிலிருந்து என் நாக்கு என்னை அறியாம நல்லதையே பேச போகுதுன்னு நினைக்காது. அந்நிய புரட்சியாதி ஆண்டவர் தெரியாதவை எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம அந்த நாவால பாவத்தையே பச்சு தண்ணி மாதிரி குடிக்கிற மாதிரி செஞ்சிட்டு இருப்பான். ஆனா நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், இந்த நாவு மோசமானது, இது மகா வல்லமை உள்ளதாக இருந்த பொழுதும் இதன் மூலமாக ரொம்ப அசிங்கங்களை நாம் செய்துவிட முடியும் என்ற உணர்வோடு நம்ம என்ன செய்வோம், இதை கட்டுப்படுத்த பார்ப்போம். இதை நம்முடைய கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, அதை நம்மால் செய்ய முடியும். அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்லுகிறார், இந்த நாவை நீங்க கட்டுப்படுத்தும். நாவுன்னா என்னது, அதனுடைய வல்லமை என்னது, அவருடைய பலம் என்னதுன்னு விளக்கி கொடுத்து எல்லா மனுஷனாலையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிற அந்த மனிதனுடைய ஆத்மீக குறைபாட்டையும் நமக்கு விளக்கி கொடுத்து நாம யாருன்னு நமக்கு உணர்த்தி சொல்லுகிறார், இவ்வளவு பலம் வாய்ந்த அந்த நாக்கு உன்னுடைய சரீரத்துக்கு உன் வாயில் இருக்கிறதே, நீ தேவனுடைய மனுஷனாக இருப்பதனாலே, தேவனுடைய பிள்ளையாக இருப்பதனாலே நீ இதை கட்டுப்படுத்து, நீ இதை கர்த்தருடைய மகிமைக்காக மட்டும் பயன்படுத்துங்கிறது தான் இங்கே அவர் சொல்லுகிறார். நம்ம பார்த்துட்டோம் இந்த மாதிரி நாக்கை எந்த மனுஷனாலும் கட்டுப்படுத்த முடியாது அப்படி யாக்கோபு சொன்னதுக்கான காரணத்தை நம்ம பார்த்ததா நம்ம பார்க்க வேண்டியது இந்த நாக்கை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப தேவையெல்லாம் பேசுறீங்களா இல்லையா, கொஞ்சம் பேர் இப்ப கூட பேசிட்டு இருக்கீங்க. நாக்கை கட்டுப்படுத்தணும், நாக்கை நம்ம எப்பவுமே கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி கட்டுப்படுத்துகிறது, அதையும் அவர் சொல்லாம இல்ல. உலகத்து மனுஷன் பாவத்தினால அவன் என்னென்னதான் செஞ்சு அந்த நாவை கட்டுப்படுத்த முடியாது. விசுவாசிகளாக இருக்கிற நாம தேவனுடைய வார்த்தையை படித்து அறிந்து அந்த அவர் சொல்லுகிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை நம்ம அனுதினமும் நீக்கிக் கொள்ள முடியும். நம்மளால முடியும், அது தேவனுடைய வார்த்தை வேணும். நாம பொறுப்புணர்வோடு அதை படிச்சு அதுல இருக்கிறதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற பொழுது நம்மால் முடியும். பாவமுள்ள உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம், நமக்குள் இருக்கின்ற அந்த இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது. ஆகவே அன்றாட நம்ம என்ன செய்யணும், பாவத்தை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவகரமான இச்சைகள் ஏற்படுகிற பொழுது அந்த இச்சைகளுக்கு எதிராக நிற்க வேண்டி இருக்கிறோம். யோசேப்போடுவா போய் அந்த எகிப்திய அரசனுடைய மனைவி தவறான எண்ணத்தோட பேசின பொழுது அவன் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஓடி போனான்னு சொல்லுகிறோம். அவன் ஏன் விசுவாசியாக இருந்தபடினாலே தவறான எண்ணங்களுக்கு என்னுடைய இதயத்துல இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக அவன் காதை மூடிக்கொண்டு பார்த்தான். அவன் கால்களை பயன்படுத்தி அந்த இடத்திலிருந்து ஓடினான். ஏன் பாவத்தை விட்டு விலகி ஓடினான்னு பார்க்கிறோம். அதான் கிறிஸ்தவன் செய்வான், கிறிஸ்தவன் செய்வான். மறித்திருந்தோம், இந்த உலகத்தின் படி நாம் வாழ்ந்து வந்தோம், சாத்தானுடைய பேச்சுக்களை கேட்டு நடந்து கொண்டிருந்தோம். ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொல்லுகிறார், பட் காட், ஆனால் கர்த்தர் தன்னுடைய மகா கிருபையின் மூலமாக நம்மை தூக்கி எடுத்தார் என்று சொல்லுகிறதா இல்லையா. அந்த கர்த்தருடைய மகா கிருபையின் மூலமாக ரட்சிப்பை அடைந்திருக்கிற நாம நிச்சயமா நம்முடைய நாக்கை கர்த்தருடைய உதவியோட கட்டுப்படுத்த முடியும். எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி கட்டுப்படுது, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கிறத உணர்ந்து வேத வசனங்களை எல்லாம் வாசித்து வேதம் என்ன சொல்லுதோ அதை என்னுடைய வாழ்க்கையில செய்வதன் மூலமாக என்ன சொல்லுது அப்படி வேதம் கிறிஸ்தவர்களுக்கு. நாம நம்முடைய நாவை கர்த்தருடைய மகிமைக்காக பயன்படுத்தணும்னு சொல்லுது. அசிங்கப்படுத்தி மற்றவங்களை பேசுவதற்காக, தவறான காரியங்கள் மற்றவங்களை பத்தி சொல்றதுக்காக, அவலட்சணமான பேச்சுக்களை பேசுறதுக்காக நாவு கொடுக்கப்படவே இல்லை. சிந்தித்து ஆராய்ந்து அந்த வார்த்தைகளை நாவின் மூலமாக பேசுவதற்காக தான் கொடுக்கப்படுது. அதை கர்த்தர் மகிமைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தும். ரெண்டு கொரிந்தியர் எடுங்க பாப்போம். ரெண்டு கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். 8வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியத்திலும் நீங்கள் பெருகி இருப்பது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். என்னது என்ன அந்த தர்ம காரியம்? இதை நான் உங்களுக்கு கட்டளையாக கொடுக்கவில்லை, மற்றவர்களுக்கு ஜாக்கிரதையாக கொண்டு உங்கள் அன்பின் நிமித்தம் சொல்லுகிறேன் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இதே இது ஆங்கிலத்தில் சொல்ல போனா இன் ஸ்பீச் பேச்சில் போதிப்பு நீங்க சொல்லி இருக்கிறேன். தமிழ் வேதத்துல 7வது வசனத்துல விசுவாசத்திலும் போதிப்பிலும், ஆனா உண்மையிலேயே அது எப்படி இருந்திருக்கணும்னு சொன்னா இன் ஸ்பீச் பேச்சில் மற்ற எல்லாவற்றிலும் பெருகி இருப்பது போல நீங்கள் இந்த தர்ம காரியத்திலையும் பெருகி இருக்கணும். என்ன அந்த தர்ம காரியம்? விசுவாசம் மட்டும் இல்லைங்க, அறிவு மட்டும் இல்லைங்க, உங்க பேச்சில நீங்க பெருகி இருக்கணும். உங்க பேச்சு நீங்க ஒழுங்கா இருக்கும்படியா பார்த்துக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். உடைய பேச்சு எப்படி இருக்கிறது? ரெண்டு பேர் பேசணும், ஆனா மத்தவனை பத்தி பேசுறதுன்னு சொன்னா எப்பளவு மாதிரி ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? யோசிக்கிறோமா? கர்த்தருக்கு மகிமை கொடுக்கும்படியாக இந்த பேச்சு இருக்க போகிறதா அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா? கொலோசேயர் எடுங்க. கொலோசேயர் 4வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 4வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன நம்ம பேச்சுக்கு உப்பு போட்டு வைக்கணும்னு சொல்றாரா? இது எப்படி செய்யறேன்னு யோசிக்கலாம். எப்படி உப்பால சாரமேற்றுவது நம்ம பேச்சுக்கு? இங்க பாத்தீங்கன்னா வேதம் ரொம்ப அருமையானது. அதை எழுதுன மனிதர்கள் ஆவி மூலமாக நல்ல உதாரணங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. உப்ப பத்தி சொல்ற மாதிரியா? ஒரு பான சோதாக்கு ஒரு கரண்ட் உப்ப போட்டா போதும், அதெல்லாம் உப்புடைய பாதிப்பா இருக்கும். உப்புக்கு அந்த விதமான ஒரு தன்மை இருக்கு. கூட போட்டாலும் நாங்க வைக்க முடியாது, அளவோட போட்டோம்னா அது நல்லா இருக்கும். அப்ப இது உப்பு போடாத இருந்த ஒரு சாப்பாட்டை உப்பு போட்ட பிறகு சாப்பிட்டு பாக்குறதுல எப்படி உப்பு பாதிக்குதா இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பேசணும் பதில் சொல்லணும்னு நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் உங்களுடைய பேச்சு எப்பொழுது கிருபை பொருந்தினதாக இருக்கணும். கிரேஸ் இருக்கணும் பேச்சுல. அது வந்து கோபத்தோட உள்ளதா இருக்கக்கூடாது. மற்றவன் அசட்ட பண்ற பேச்சா இருக்கக்கூடாது. அவனுக்கு மரியாதை கொடுக்கறத குறைக்கிற மாதிரி நம்ம வார்த்தைகள் இருக்கக்கூடாது. கிருபை பொருந்திய வார்த்தைகள் மற்றவங்களை தூக்கி நிறுத்துகிறதாக, மற்றவருடைய இதயத்துக்கு ஆறுதல் கொடுக்கிறதாக, அவருக்கு நன்மை செய்கிறதாக கிருபை உள்ளதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். உப்பால் சாரம் பொருந்தினதாக, சீசன் வித் சால்ட். ஒவ்வொரு பேச்சையும் யோசிச்சு என்ன நன்மை கொடுக்கும் மற்றவர்களுக்குன்னு சிந்திச்சு பேசுகிறதாக இருக்கும். ஏன்? அதுதான் கர்த்தருக்கு மகிமை கொடுக்கின்றது. அந்த நாக்கால துதிக்கிறமே அந்த இயேசுவை, அந்த நாக்காலையே அவரை அசிங்கப்படுத்தலாமா? மனிதர்களை தவறா பேசி. தீத்து 2வது அதிகாரம் அதுல 6-12 வரையும் பார்ப்போம். 2வது அதிகாரம் 6-12 வரையும் பார்த்தா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நக்கிரியர்களுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பானாக. அப்ப ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவன் சொன்னா அது என்னது? சவுண்ட் ஸ்பீச்சா இருக்கணுமா? இங்க வந்து போதிக்கிறத மட்டும் சொல்லாங்க. அதாவது நம்முடைய பேச்சு நம்மளையே வெட்கப்பட மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்படுற மாதிரி நடந்து கொள்ளாமல் இருக்கிறதாக. அதாவது நம்ம பேச்சை பார்த்து மற்றவங்க பார்த்து மனுஷன் மாதிரியா பேசலாம், ஏசுவோ நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு மற்றவங்க நினைக்க கூடாது. இந்த கிறிஸ்தவன் பேசுற பயிற்சியான நம்மளை பார்த்து மற்றவங்க வெக்கப்படக்கூடாது. அதான் இங்க சொல்லுகிறார், மற்றவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. என்னையா அப்படி பேசிட்டீங்களே, கொஞ்சமா யோசிச்சு வந்துருக்கலாம் இல்லையா? அப்படின்னு நம்ம மேல மற்றவர்கள் குற்றம் சாற்ற முடியாதபடி மற்றவங்க நம்மளை பத்தி பொல்லாந்து சொல்லுவதற்கு வாய்ப்பு கொடுக்காதபடி நம்முடைய பேச்சு இருக்கணுமா? அதத்தான் சவுண்ட் ஸ்பீச் சொல்றது, தெளிவான வல்லமை உள்ள பேச்சுன்னு சொல்லுகிறது. அதை யார் எதிர்பார்க்கறது? கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அவன் பேச்சு அப்படி இருக்கணும்னு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்கிறதுக்காக தான். 4:25 நம்ம பார்க்கிறோம், இப்படி சொல்லுகிறது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியா. இது கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமா. நம்மெல்லாம் ஒரே சபையில அங்கத்தவர்களா, ஒரே சரீரத்துல பல அங்கங்கள் இருப்பது போல ஒன்றாய் இருப்பதனாலே பொய்யை கலந்து கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசுற கடவன். நம்ம ஒருத்தருக்கு ஒருவர் பொய்யா நடந்துக்க கூடாது, ஒருத்தருக்கு ஒருவர் பொய்ய பேசக்கூடாது. சில பேர் பார்த்துட்டே பேசிட்டே இருப்போம், தள்ளி வச்சே பழகிட்டு இருப்பாங்க, உண்மையாவே நடக்கிறது அவன் பேர் இருக்கிறாங்க. நம்ம இதுல உண்மையாவே நடந்திருக்கு, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு பயம், நம்ம குறையில கண்டுபிடிச்சிருவானோன்னு பயம், அதனால தள்ளி வச்சே பழகுறது. எப்படி இங்க நல்லா இருக்கிறீங்களா ஐயா, தோத்துறோம் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா ஐயா, சாப்பிட்டீங்களா ஐயா, நல்லா இருக்கு போயிட்டாங்க. இப்படியே நான் 25 வருஷம் ஓடும், அவனை இருதயத்தையே தெரிஞ்சுக்க முடியாது. உண்மையா இல்லையா? ஏன் ஒரு மனுஷ பயம், நம்ம குறைபாடு தெரிஞ்சிருக்கோம். ஏன் நீ ரெட்ட வாழ்க்கை வாழ்கிறதுனால நீ யாரையும் கிட்ட விடுறது இல்ல. சபையில் அப்படி இருந்தோம்னா என்ன ஆகும்? ஐக்கியம் வளருமா? வளராது. நம்ம நம்ம குறைபாட்டை எல்லாம் கலைந்து போட்டு நம்ம மெய்யா நடந்துகிட்டு, உண்மையா நடந்துகிட்டு மற்றவங்களையும் உண்மையா நடந்து உண்மையா பேசணுங்க. அப்பதாங்க ஐக்கியம் வளரும். வேற எந்த விதத்திலையும் ஐக்கியம் வளராது, எந்த விதத்திலயுமே ஐக்கியம் வளராது. என் சபைக்கு நான் எப்ப சொன்னேன், எப்படி என்ன பாக்குறீங்களோ அப்படின்னா, நான் அதே மாதிரிதான். இதுக்காக நான் பூர்ணமானவன் இல்லை, எனக்கு சில பலவீனங்கள் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு தெரியாம இருக்காது. பொய்யை கலைந்து பொய்யாக நடிப்பதையும் பொய்யாக நாடகம் ஆடுவதையும் பொய்யாக பேசுவதையும் கலைந்து போட்டு உண்மையை பேசி நடந்து கொள்ளுங்க. எதை பயன்படுத்துறோம் அதுக்கு? நாக்கு. நாக்கு பயன்படுத்துறோம் பாருங்க, நாக்கு பயன்படுத்துறோம். நம்ம பொய்யா வாழ்ந்து பொய்யான ஒரு வாழ்க்கை அங்க வாழ்ந்து கொண்டிருந்தா, மனைவியோட பொய், பிள்ளைகளோட பொய், வேலை தளத்தில் இருக்கிறவங்களோட பொய், இப்படியே வாழ்ந்து நல்ல மனுஷன் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து இருந்து சோத்திரம் சொல்லி ஆண்டவருக்கு பாடணும்னு சொன்னா கர்த்தருக்கு நம்மளை பத்தி தெரியாது, தெரியாதுங்களா? ஆண்டவர் அப்படி இருக்க கூடாதுங்கிறாரு, பொய்யா இருக்க கூடாதுங்கிறாரு. எப்படிப்பா அவனால இங்க சோத்திரம் சொல்ல முடியுது? நீ அங்க போய் வாழ்ற வாழ்க்கை பொய்யா இருக்கு. உன் பேச்சு உன் நாட்டை பத்தி அவங்க கிட்ட எல்லாம் கேட்கணும். அண்ணிய நம்ம பார்த்து வெக்கப்படலாமா? நம்ம சகோதரர்கள் நம்மை பார்த்து வெக்கப்படலாமா? பாத்தீங்களா, அப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. உண்மையாக பேசு, நீ நாக்கை பயன்படுத்தி உண்மையை பேசு. சரி, இப்ப சில காரியங்களை நான் ரொம்ப வேகமா சொல்லிட்டு போயிருந்தோம். நீ அடுத்து 10-12 வரையும் அவர் தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்னு பாக்கணும். ரெண்டு காரியங்களை பார்த்துட்டோம், ஏன் இப்படி சொன்னாரு, மனுஷனால் நாக்கு அடக்க முடியாது, அதுக்கு பிறகு நாக்கு எப்படி நடக்கிறது, எப்படி கட்டுப்படுத்துறது, அடக்கி பேசுறதுன்னு பார்த்துட்டோம். உண்மையாக பேசி உண்மையை மட்டுமே சொல்லி தேவனை மகிமைப்படுத்தணும்னு பார்த்தோம். இப்ப 10-12 வரையும் பார்த்தோம்னா சொல்லுகிறத கேளுங்க. துதித்தலும் ஸ்தபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. சகோதரரே, நீங்க எப்படி இருக்கலாமான்னு கேட்கிறாரு, எப்படி இருக்கலாமான்னு கேட்கிறாரு. இதை தொடர்ந்து அவர் என்ன காக்கிறன்னு சொன்னா, எந்த அளவுக்கு இந்த நாவு எல்லை மீறி நடந்து கொள்ளுங்கிறத நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்றாரு. ரொம்ப பயங்கரமான ஒரு ஆயுதம் நம்ம வச்சிருக்கிறோம், வாயுள்ளது. அதுதான் இது காட்டுது. ஆண்டவர் துதிக்கிறார், அந்த அதே வாயாலே அவரை மற்றவர்களை நிந்திக்கிறாய். அவர் படித்த, அவருடைய சாயலில் படித்த மனிதனை நிந்திக்கிறாய், ஆனால் அவரை துதிக்கிறாய். இது எப்படி நீ செய்ய முடியும், எப்படி இது செய்ய முடியும் அப்படிங்கறத கேட்கிறார். அது மட்டும் இல்லாம ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தண்ணி ஊத்தி வர, ஊத்துல இருந்து வருது இல்லைங்களா, அப்ப அந்த ஊத்துல இருந்து தண்ணி வருது. ஆனா அந்த ஒரே ஊற்று கண்ணில் இருந்து திட்டிப்பும் கசப்புமான தண்ணீர் வருமா? வராது. பைப்ப திறந்து விட்டீங்கன்னா தண்ணி வந்து ஒரே டேஸ்ட்ல தான் வரும். ஒரு நிமிஷத்துக்கு கசப்பா வந்து அடுத்த நிமிஷத்துக்கு இனிப்பா வந்துகிட்டு இருந்தா என்னமோ சரியில்லைன்னு யோசிப்பீங்க. எந்த ஊத்த எடுத்தாலும் வர்ற தண்ணி கெட்டதா இருந்தா கெட்டதா இருக்கும், நல்லதா இருந்தா நல்லதா இருக்கும். ஆனா கெட்டதும் நல்லதுமா சேர்ந்தே வராது. ஆனா ஒரு நாட்டுல இருந்து ஏப்பா அப்படி வருது. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னு ஆண்டவர என்னமோ உன்னை விட பக்திமான் உலகத்திலேயே இல்லாத மாதிரி புதிச்சியே, அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னுக்கு அந்த நாமால வேதத்தை அவ்வளவு அருமையா விளக்கப்படுத்தி கொடுத்தியே, ஆனா இப்ப ஒரு நாட்கு எப்படி அசிங்கமா நடந்துக்குது? ஒரு நாட்கால இருந்து உன்னால எப்படி செய்ய முடியுது? இயற்கையால கூட முடியாத காரியத்தை ஒரு நாட்க வச்சு நீ எப்படி அசிங்கமாக செய்கிறாய்? புரியுதா? நாக்குடைய பலம் அவ்வளவு கேடான இருதயம் இருக்கிறதுனால அப்படி செஞ்சோம். அதான் சொல்லுகிறார் என் சகோதரரே, பாருங்க யாக்கோபு இது கூடவா புரியல, புரியறபடி சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். ஏன்னா இது புரியணும். பரிசுத்தத்துக்கு இடமே இல்ல வாழ்க்கையில நாக்க தவறா பயன்படுத்தினாங்க. அத்தி மரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? நமக்கு தெரியும் நல்லா இது மாங்கா மரம் சொல்லி நல்லா தெரியும். காலையில எழுந்து போய் பாக்குறீங்க அது பூரா எலுமிச்ச பழமா இருக்கு. என்ன சேர்த்தி பண்ணி பூரா வந்து இருந்து பாக்காதா? ஏன்னா நேற்றுக்கு வரையும் மாங்கா மரமா தானே இருந்துச்சு. நீ எப்படி இது மாறுனு யோசிப்புமா இல்லையா? மாம்பழம் வளர்ப்பு மாங்காய் மரம் மாம்பழமா இருந்தாங்க. நம்ம விரும்புறமோ விரும்பலையோ அதுதான் கொடுக்கும், மாறி கொடுக்காது. அதுதான் இங்க நமக்கு காட்டுக்கிறாரு. ஒரு மரத்துல இருந்து எப்படி வேற கனி வர முடியும்? அந்த மரத்துக்கு உரிய கனிதானே வரலாம் அப்படின்னு சொன்னா, நீ கிறிஸ்தவன் சொல்லுகிறியே, இயேசுவுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாயே, பரிசுத்தமாக வாழ்வதற்கான வசதிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிறாயே, வேதம் படிக்கிறேன் சொல்லுகிறேயே, இருந்த பொழுதும் உன் வாழ்க்கையில இருந்து இப்படி இப்படி நாக்கு அசிங்கமா வருது அப்படின்னு சொன்னா, உன் நாக்கால நீ பேசுகிறதை வைத்து நம்ம என்ன சொல்ற? நீ மாங்கா கொடுக்கிற மரமே இல்ல. அந்த முடிவு தான் வரணும். கசக்கின்ற ஒரு பழத்தை கொடுக்கிற ஒரு மரமாக இருந்தா அந்த மரத்தின் தன்மையைத்தான் அந்த பலன் காட்டுதே ஒழிய நீ நானா இருக்க முடியாது. நாக்க வச்சே தீர்மானித்தரலாம் இவன் உண்மையிலேயே இயேசுவுடைய பிள்ளையா இருக்க முடியாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு கேட்டுப்பாங்க. அதான் சொல்லுங்க. அப்படியே உவர்ப்பான நீரூற்று திதிப்பான ஜலத்தை கொடுக்காது, கொடுக்க முடியாது. கொடுக்கறதுக்கு வழியே இல்லை. எப்படி கொடுக்க முடியும்? ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு குடும்பம் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்படி அந்த அப்பா அம்மா இருக்கிற பொழுது ஒரு சின்ன பெண் இருக்கிறாங்க இல்லையா, அப்ப என்ன அப்பா மேல போயிட்டு அது கத்துல கைய போட்டு கட்டி குடிச்சுக்கிட்டு அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுக்குது. அப்படியே பாருங்க கட் பண்ணிட. அப்ப அவங்க பாப்பாவோட தம்பி முன்னுக்குதான் இருக்கிறான். இப்படியே உனக்கு அப்பாவுக்கு கருத்தை கட்டிட்டு அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே திரும்பி அவனை பார்த்து சரிதான் புரியுதா? என்னாச்சு அப்பா மேல அன்பு, தம்பி மேல அவன் பிடிக்கல. அவர் அம்மா காய் பார்த்துட்டே இருக்கிறான். அப்ப உடனே சொல்றான், ஏய் ஏடு கை அவங்க அப்பா காலத்துல இருந்து, அப்பா காலத்துல இருந்து கையேடு. அப்பா என்ன அம்மா அப்படி சொல்லுது? உண்மையே உங்க அப்பா மேல நீ முத்தம் கொடுத்தியா? உண்மையே உங்க அப்பாவை நீ நேசிச்சிருந்து அந்த முத்தம் கொடுத்திருந்தா அந்த அப்பாவுக்கு மகனா இருக்கிற உன் தம்பியை பார்த்து நீ அப்படி செய்ய மாட்டேன். அந்த தம்பியை செய்ய மாட்டேன். நான் எப்படி செய்ய முடியுது? எப்படி செய்ய முடியுது? உனக்கு மட்டுமே அவன் அப்பா, நீ அவனை பார்த்து நாக்க நிக்கலையா? அது உங்க அப்பாவை பார்த்து நாக்க நிக்கிறது சாமி. அவனை மட்டும் பார்த்து நாகரீகல உங்க அப்பா வயசு. அப்ப நீ உன் அப்பா மேல காத்த குடிச்சதெல்லாம் சுத்த பொய், சுத்த பொய். அதே மாதிரி ஆண்டவர் மேல அன்பு இருக்கிற அவர் நேசிக்கிறேன் புதிச்சிட்டு அவருடைய பிள்ளையா சபையில இருக்கிற உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ அது இதுலாம் பேசி அவனுக்கு செஞ்சா நீ உண்மையிலேயே அந்த ஆண்டவரை துதிக்கல, அவரை மதிக்கல, அவர் மேல உனக்கு அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். எங்க நாக்க பத்தி இந்த போர்டு போட்டு பேசணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிற இந்த நாக்க பத்தி சொல்லுகிற காரணம் நம்ம புரிஞ்சிக்காத அளவுக்கு பயங்கரமான காரியத்துல செஞ்சதா காரணம். உண்மையிலேயே நமக்கு அழைப்பு கிடைச்சிருக்கா கிடைக்கலையாங்கிறதுக்கு இதுலதாங்க இருக்குது விஷயம். அப்ப இந்த நாட்கள் நீ வந்து வேற எதை கட்டுப்படுத்தாத அளவுக்கு இதுக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு கட்டுப்படுத்தாட்டி நம்ம ரட்சிப்புக்கே ஆபத்து, நித்திய ரட்சிப்புக்கே ஆபத்து ஏற்படுத்தணும். அதனாலதான் சொல்றாரு, இத எவனாவது கட்டுப்படுத்திட்டான்னா அவன் தான் என் பூரணமானவன். எதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சாகுற வரைக்கும் இந்த உலகத்துல போராடணும். இந்த நாம கட்டுப்படுத்தி வெற்றி கொண்டா நீ உன் வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்ந்தவன். ஜெரோமன் அதுதான் சொன்னார், நாம மட்டும் உன்னால கட்டுப்படுத்தி அதை சரியா பயன்படுத்த முடியுமானால் நீ வந்து ஆண்டவரை நிச்சயமாக மகிமைப்படுத்துகிறாய். உன் குடும்பம் சிறக்கும், உன் பிள்ளைகள் சிறக்கும், உன் சபைக்கு நன்மை ஏற்படும். நம்ம எல்லாம் நம்ம நாக்க சரியா பயன்படுத்தணும்னு சொன்னா இங்க எழுப்புதலே ஏற்பட்டுரும். வேற ஒண்ணும் தேவை, ரொம்ப பேர் ஆண்டவர் ஆவியே வா ஆவியே வா ஆவியே வான்னு இவன் ஆவி போயிடும் அவங்கத்துல கதில. அதெல்லாம் தேவையில்லாம ஆவி வர்றதுக்கு ஒரு வழி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. என்னது நம்ம அத்தனை பேரும் எங்க நாக்க பயன்படுத்தணும்னா சரியா ஆவியானவர் ஒவ்வொரு ஆராதனையிலையும் அள்ளி தருவார் நமக்கு. ஏன்னா உண்மையா நடந்துக்கிறோமே, அதனாலதான் உண்மையா நடந்துக்கிறோம். ஆகவே ரொம்ப படிச்சிருக்கிறோம் இங்க நாமை குறித்து இந்த மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யணும். இதெல்லாம் வேணுமா காதல கேட்டுட்டு போன மாதிரி இருந்துடக்கூடாது, நல்லா இருந்துச்சு நல்லா பேசினார்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இதனால நம்ம இருதயம் பாதிக்கப்பட்டிருக்காட்டி நம்ம மனுஷனே இல்லை. நேற்று பேசின பேச்சுல இருந்து அதிகமா பயன்பட்டவன் நான் தான். பேசிக்கிட்டு இருக்கிற நேரமே பயன்படுறது, அது உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஆண்டவரே நந்தி சாமின்னு நான் நேற்று சொன்னேன், என் மனுஷன் கூட தோற்றுருக்கிறீங்க. இன்னும் எத்தனையோ காரியங்கள் நான் கூட இன்னும் கவனமா இருக்கேன், இன்னும் கவனமா நடந்துக்குங்கிறத நான் கற்றுக்கொண்டிருக்கேன். அதுதாங்க சத்தியத்துடைய வல்லமை, அதான் சத்தியத்துடைய வல்லமை, வேதத்துடைய வல்லமை. அதுதான் இது எல்லாரோடையும் பேசும், போதகர் போதகர் இல்ல ஊழியக்காரன் எல்லாரோடையும் பேசும். ஆளு கேட்டு போயிடமா இருக்கம் பாதிக்கப்பட்டு இது உண்மை இது சத்தியம்னு தெரிஞ்சு இதன்படி நடக்கிறதுக்கான கேட்டதின்படி நடக்கிறதுக்கான நடவடிக்கை இன்னையிலிருந்து எடுக்கணும். கர்த்தருடைய உதவியோடு செய்யறத பார்க்கணும். உண்மையான மனிதர்களாக இருந்தா நாம கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்கணும், ஆண்டவரே தெரிஞ்சும் தெரியாம எவ்வளவு அநியாயங்களை உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன் தெரியுமா. பேசி மனைவியை பேசி, பிள்ளைகளை பேசி, சகோதரனை பேசி, மற்றவர்களை பேசி. எவனோ வந்து சொன்னாங்க அதை காதல கேட்டு அதை மற்றவங்களுக்கு பரப்பி என்னென்ன செஞ்சிருக்கேன். என்னை கழுவிடும் ஆண்டவரை, சுத்தப்படுத்தும் ஆண்டவரை, மனம் திரும்பின வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை கேட்கறவன் தாங்க விசுவாசம். கேப்பீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு தாழ்மை இருக்கா? கர்த்தர் முன்னுக்கு அந்த அளவுக்கு தாழ்மையோட வர்றதுக்கு இருதயம் இல்லைன்னு சொன்னா இதை நீங்க கேட்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இது நம்ம நாக்க பத்தி தான் யாக்கோபு பேசுறேன், நம்ம எல்லாருடைய நாக்க பத்தி தான் பேசுறேன். தேவன் நமக்கு உதவி செய்யணும். நாளை என்னால் நல்லதா இருக்கு நம்ம ரொம்ப கவனமா பயன்படுத்துவோம், அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவோம், நம்முடைய சகோதர சகோதரியினுடைய வளர்ச்சிக்காக ஆத்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்துவோம். நம்ம நாக்க வச்சு நம்ம சூசைட் பண்ணிக்க கூடாது. நம்ம நாக்க தவறா பயன்படுத்துகிற பொழுது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க, உங்களை நீங்க தொலைச்சிக்கிறீங்க முதலாவது, மற்றவங்களை தொலைக்கிறது. ஏன்னா நம்ம இருதயம் மோசமா இருக்கிறதுனாலதான் நம்ம நாக்கு மோசமா செயல்படும். நாக்கு கவனமா பயன்படுத்தும். அதே நேரம் ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் இருந்தா ஆண்டு சொல்லிட்டாரா இல்லையா, ஒன்னா முடியாது நாக்க அடுத்தது கட்டுப்படுத்துறது என்ன செய்யணும். முதல்ல இயேசுடைய வாழ்க்கையில தேவனாக வருகிற பொழுதுதான் நாக்க உங்களால ஒழுங்கா பயன்படுத்தணும். அதுக்கான வல்லமையை தேவன் கொடுப்பார். அப்ப ஏன் இயேசு இல்லாத வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்துருக்கணும்? இயேசு இல்லாம வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் நரக வாழ்க்கை தெரியுமா? அது கெட்டதை சிந்திக்கிறதும் கெட்டதை செய்யறதுமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி நம்ம விசுவாசிச்சோம்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் ஏற்படும். அவருக்காக வாழக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவன், நாவு எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு ஆயுதம், தெரிந்தும் தெரியாமலும் அந்த நாவினால எவ்வளவு அசிங்கமான காரியங்களை செய்து விடுகிறோம், நம்முடைய மகிமைக்கு எவ்வளவு குறைபாட்டை கொண்டு வந்து விடுகிறோம் என்றெல்லாம் யாக்கோபு எங்களோடு பேசியிருக்கிறார். இந்த நாக்கை சரியாக பயன்படுத்த நீ எங்களுக்கு உதவி செய், சரியான எண்ணங்களை மனதிலே வைத்துக் கொள்ளவும், உம்முடைய சாயலில் இருக்கிற மனிதர்களை தவறாக பேசிவிடாமலும் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய், நம்முடைய பாவங்களை பொறுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இதுவரை நம் தவறாக பேசியோ எழுதியோ எதையும் செய்திருந்தால் அதை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை புதிய மனிதர்களாக நாம் மாறும்படியும் புதிய மனிதர்களாக நாம் வாழும்படியும் நீர் எங்களுக்கு உதவி செய். ஆவியானவர் எங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்து வல்லமையோடு கூட பேசி எங்களுடைய குற்றங்கள் குறைபாடுகளை தொடர்ந்து உணர்த்த கேட்கிறோம் ஆண்டவரே. உடைய வேத சத்தியங்களை வாசித்து அதனுடைய வல்லமையை உணர்ந்து அவற்றை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கடைபிடித்து வாழ்கிற மக்களாக நாம் இருக்கும்படி செய்ய மாட்டவர். இந்த ஓய்வு நாளிலும் கூட மிகுதியான நேரங்களில் எங்களுடைய நாக்கை நாம் சரியானபடி பயன்படுத்த, அது கிருபியுள்ள காரியங்களை பேச, கிருபி நிறைந்த வசனங்களை பேச சாரமுள்ளதாக இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவர். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.